ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம் கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 7. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா. யோகயுக்தா விசுத்தாத்மா விஜேதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. யோகயுக்தா விசுத்தாத்மா விஜேயாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ரோசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன், அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள். எப்பொழுது செயலில் ஈடுபட்டுள்ள பொழுதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுவதில்லை. ஓம் அஞானது மிரந்தஸ்யா ஞானஞ்சன சலாகயா சக்ஷுரன் மிலீதம் யேனம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சுன்யவாதீம் பாஷாததேஷதாரணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம் யம் பிரம்மாவருணேந்திர ருத்ரமருதை ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைம் வேதை சாங்கபதக்ரம உபநிஷது காயந்தி யம் சாமகம் ஜானாவாசித தத்கதீன மனஷா பஷ்யந்தி யம் யோகினம் யஷந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்மயோகம் கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 7 இருக்கும். நம்ம இன்றைக்கு எப்படி தேனீக்களிடமிருந்து ஒரு பாடங்களை கற்றுக்கொள்வோம். என்ன பாடம் அப்படின்னா, தேனீக்கள் பார்த்தோம் அப்படின்னா தேன் அப்படிங்கிறது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் தேனீக்கள் எப்படி கூடு கட்டுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேனீக்கள் எல்லாமே என்ன பண்ணும், ஒவ்வொரு தேனீக்களும் ஒவ்வொரு பூ மகரந்தத்தில் போய் உக்காரும். அந்த பூவோட மகரந்தத்தில் உக்காந்துட்டு கொஞ்சமாக அதில் இருக்கிற பூவில் இருக்கிற தேனியை எடுத்துக்கும். தேன் எடுத்துக்கிட்டு இன்னொரு பூவுக்கு போவோம், அங்கேருந்து கொஞ்சம் தேன் எடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பூவுக்கு போவோம், அங்கேருந்து கொஞ்சம் தேன் எடுத்துக்கும். இது போல் பல மலர்களில் போய்ட்டு உட்காந்து 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேன் எடுத்துக்கிட்டே வரும். தேன் எடுத்துக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது என்ன பண்ணும், கூடு கட்டும். கூடு கட்டி பல நாள்கள் வந்து அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சேகரித்து கூடு கட்டும். அப்படி கூடு கட்டிட்டு நல்லா கூடெல்லாம் கட்டினதுக்கப்புறம் நல்லா தேனெல்லாம் அதில் வந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவான், அதை நெருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தேனெல்லாம் பொசிக்கிடுவான். இல்லைனா அந்த தேனீக்களை வந்து விரட்டி விட்டுட்டு அதில் இருக்கிற ரொம்பவும் மதுரம் ரொம்பவும் சுவையான தேனை என்ன எடுத்த என்ன பண்ணுறான், அதை எடுத்துகிட்டு அவன் ஓடி போய்ட்றான், அருந்துறான். அவன் கஷ்டப்படுறது எல்லாமே என்ன பண்ணுது, தேனீக்கள். ஆனால் அருந்துவது அதனுடைய சில நேரத்தில் மரணம் ஏற்படுது. இல்லைனா என்ன பண்ணுறான், அந்த தேனீக்களை ஓட்டி விட்டுட்டு அவன் குடித்து விடுகிறான். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலையும் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இந்த தேனீக்கள் வந்து ஒவ்வொரு பூவிலையும் போயிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேனீக்கள் எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டு கட்டுதோ, அதுபோல் நம்மளும் என்ன பண்ணுறோம், இந்த பௌதீக செயல்களில் நம்மளும் வந்து பயங்கரமாக வந்து வேலை செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். எப்படி இந்த தேனீக்கள் வேலை செய்கிறது போல் நம்மளோட இந்த மனித சரீரத்தை வைத்து கொண்டு பயங்கரமாக வேலை செய்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, காலங்காத்தால வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ வந்து நடு ராத்திரி, அது வந்து தமிழகத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் பஸ்ஸில் அப்படியே போவாங்க, சில பேர் வந்து ரயிலில் போவாங்க. அப்படியே அவங்களோட உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இருக்காது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பயங்கரமாக உழைப்பார்கள். உழைக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தையும் விட்டுவிடுகிறோம். நம்ம எங்கன்னா வந்து பார்க்குறோமா, நம்மளுடைய இரத்தத்தை சிந்தி உழைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பை கூட பார்க்கறது இல்லை. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா, நல்லா தூங்குறோமா, நல்லா சாப்பிட்றோமா, அதை கூட வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை உறவினர்கள் உற்றார்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு பயங்கரமாக கடினமாக வந்து உழைக்கிறோம். கடினமாக பயங்கரமாக வந்து உழைத்து 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 நம்ம வாலிபனாக இருக்கும் பொழுது, ஐயா நீங்கள் எதற்காண்டி உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, வாழ்க்கையை அனுபவிப்பதற்காண்டி தான் சார் நான் உழைக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே வந்து 50 வயசு 60 வயசு ஆகிடும், அவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இந்த தேனுகள் எப்படி கூடு கட்டுச்சோ அது மாதிரி இவரும் என்ன பண்ணியிருப்பாரு, வந்து கூடு கட்டியிருப்பார். அப்படி கூடு கட்டியிருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த தேன் கூட்டை அழிச்சிட்டு தேனை எடுத்துன்னு போயிட்டோம்னா, அது போல் நம்மளுடைய வயது ஆகிவிடும். 50 வயசு 60 வயசு சின்ன வயசாக இருக்கும் பொழுது எதுக்கு சார் அப்படின்னு பேட்டி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஆனால் அனுபவிக்கணும்யா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் 50 வயசு 60 வயசு ஆச்சு, இப்போ நம்ம வந்து அனுபவிக்க ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு இடத்துல நம்ம ஓட்டையாக வந்து விழும். ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷமாக நம்ம மாடு மாதிரி உழைச்சிருக்கோமே, வந்து நம்ம வந்து உடம்புடைய ஆரோக்கியத்தையும் பார்க்காம உற்றார் உறவினர்கள் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் மாடு மாதிரி உழைச்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணோம், இந்த சரீரமும் அப்படியே தேஞ்சி போய் தேஞ்சி போய் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம். நம்ம 50 வயசு 60 வயசில் இப்போ பணம்லாம் சம்பாரிச்சிட்டோம், வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படிங்க போகும்பொழுது அதை என்ன பண்ணோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்ட விழும். அப்போ ஓட்ட விழுந்துட்டு நம்ம வந்து அனுபவிக்கவும் முடியாது, ஆனந்தமும் பண்ணவும் முடியாது, மருத்துவமனைக்கு தான் வந்து போக முடியும். அதனால் எப்படி தேனீக்கள் மாதிரி நம்ம தேனீக்கள் எப்படி அதை அழிச்சிட்டு எடுத்துன்னு போயிட்டோம்னா, அது மாதிரி இருக்காமல் நம்ம வாழக்கூடிய காலத்திலே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இந்த உடலையும் ஆத்மாவையும் வைத்து கொள்வதற்காக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் உழைக்க வேண்டும். நம்மளுடைய என்ன, இன்றைக்கி எல்லாமே வந்து சார் வாழ்கிறதுக்காண்டி சாப்பிட்றீங்களா சார், சாப்பிட்றதுக்காண்டி வாழ்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எல்லோரும் ஒரு ஜான வயிற்று தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், பயங்கர மாடு மாதிரி உழைக்காமல் நம்ம வந்து சரிசமமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பேலன்ஸ்டு லைஃப், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பேலன்ஸ்டு லைஃபாக வாழறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து வேலை செய்யும் பொழுதே நம்ம வந்து அந்த பகவத் பக்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளோட உடலுடைய ஆரோக்கியத்தை பாற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் உறவுகளை எல்லாம் வந்து பாற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளோட குழந்தைகளை பாற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக வந்து நம்மளோட பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஆன்மீக விஷயத்தங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, மனிதனுடைய பிறவியினுடைய முக்கியமான நோக்கமே ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிதான். எங்கன்னா பசுமாட்டை போயிட்டு நம்ம வந்து பகவத்கீதை சொல்ல முடியுமா, இல்லை வந்து எங்கன்னா வந்துட்டு எதனா ஒரு பூனை இருக்குது ஒரு எலிக்குட்டி இருக்குது அதுக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ள முடியும். அதனால் மனித பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிட்ட இன்றைக்கி சில பேர்கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் வந்து உங்களோட நோக்கம் என்ன சார் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது தான் சார், இல்லைனா இன்ஜினியர் ஆகணும் சார் அப்படிமா. இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் என்னப்பா என்ன சார் பண்ணுவீங்க, பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆனந்தமாக நம்ம இருக்கிறது, இப்போ அவன் வந்து இன்ஜினியர் பணம்லாம் சம்பாதிச்சாச்சு, இன்ஜினியரிங் படிச்சிட்டான், பணம் சம்பாதிச்சிட்டான், அதுக்கப்புறம் ஆனந்தமாக இருக்கீங்களா சார்னா அப்படின்னா, இல்லை சார். என்னங்க நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சொன்னீங்க என்ன வாழ்க்கையில் நோக்கம் அப்படின்னா இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னீங்க, இன்ஜினியரிங் படிக்கும்போது சொன்னீங்க பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னீங்க, பணம் சம்பாதிக்கும் போது சொன்னீங்க ஆனந்தமாக இருக்கணும் பணம் சம்பாதிச்சிட்டுன்னு சொன்னீங்க, இப்போ தான் வந்து பணம் சம்பாதிச்சிட்டிங்கல்ல ஆனந்தமாக இருக்கீங்களா சார் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னா, அட போப்பா எங்கப்பா ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனே பெரிய டென்ஷன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம ஆன்மீக பயிற்சியை பண்ணும்பொழுது மட்டும்தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சரியான முறையில் அமைத்து கொண்டு நம்ம வந்து ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தான் வந்து நம்ம மனிதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து ஆன்மீக பயிற்சி. ஆன்மீக பயிற்சி செய்யும்பொழுது மட்டும்தான் வந்து நம்ம ஆனந்தமாக இருக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் ஒருவன் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறானோ அதை நம்ம பேசினது சம்மந்தப்பட்டதுமாக தான் கிருஷ்ணரையும் வந்து சொல்கிறார், மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன் ஆவான். பார்த்தீங்களா, வந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கவன் அனைவருக்கும் பிரியமானவன் ஆவான், அவனை எல்லாருக்குமே வந்து அவனையும் பிடிக்கும். நம்ம வந்து அடுத்தவருக்கு பிரியமாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் அதுபோல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே வந்து பக்தனுக்கு வந்து பிரியமாக இருப்பார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். எப்படி இந்த பதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூய ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். ஆத்மானால தூய தான், அப்புறம் என்ன ஆத்மா, ஏன் தூய ஆத்மான்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவும் பௌதிகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் ஆன்மீக லோகத்தில் இருந்தாலும் சரி, ஆத்மா என்றைக்கும் தூய்மை தான் இருக்கும். அது வந்து களங்கம் அடைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஆன்மீகமயமானது. எப்படி கிருஷ்ணர் எப்பவும் வந்து தூய்மையாகவே இருப்பாரோ, அதுபோல் வந்து இந்த ஆத்மாவும் தூய்மையாகவே இருக்கும். எப்படி கிருஷ்ணர் என்ன அப்படின்னா விபு, விபு அப்படின்னா வந்து சமுத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்கிறதோ அதுபோல் வந்து பரமாத்மா அப்படிங்கிறது விபு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆத்மா, நம்ம வந்து ஆத்மா. இந்த ஆத்மா என்ன பண்ணுது வந்து, எப்படி வந்து கடல்ல இருந்து ஒரு சூட்டு தண்ணியை எடுத்தோம் அப்படின்னா அது போலதான் வந்து இந்த ஆத்மாவும். ஆனா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் குணநலங்கள் வேறுபாடு கிடையவே கிடையாது. அளவுகளில் மட்டும்தான் வந்து கிருஷ்ணர் பெரியவர், நம்ம வந்து ரொம்ப அணு. அது மேல வந்து எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அப்புறம் ஏன் கிருஷ்ணர் இங்க தூய ஆத்மான்னு சொல்றாரு, ஆத்மா எப்பவும் தூய்மையாக தான் இருக்கும், அப்புறம் ஏன் கிருஷ்ணர் தூய ஆத்மா சொல்றாரு அப்படின்னு கேள்விகளை கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, எப்படி ஒரு வைரம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே சேத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், அந்த சேர் வந்து இந்த வைரத்தை சுற்றி வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வைரம் இருக்கிறதே வந்து தெரியாது. அதுபோல் எப்போ வந்து ஆத்மா வந்து இந்த பௌதிக லோகத்துக்கு வருதோ ஆத்மா தூய்மையாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஆத்மாவை சுற்றி கரைப்படைந்து விடும். எப்படி நம்ம ஒரு இரும்பு இருக்குது அப்படின்னா, அந்த இரும்பை கொஞ்சம் நாள் வெளியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலையிலையும் அது காற்று அடிக்க அது என்ன பண்ணும், அதுக்குள்ளே கரைபடிந்து விடும். அதுபோல் இந்த ஆத்மா என்ன பண்ணுது, ஆத்மாவை சுற்றி கரைபடிந்து விடுகிறது எப்போ இந்த பௌதிக லோகத்துக்கு இந்த ஆத்மா வந்து சேருதோ. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறாங்க தூய ஆத்மா அப்படின்றாரு. எப்படி இந்த பக்தி அப்படி எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பக்தி பண்ண ஆத்மாவை சுற்றி இருக்கிற கரைகளை எல்லாத்தையுமே நீக்குவது தான் வந்து பக்தியினோட முக்கியமான சாராம்சம். அதனால தான் வந்து நம்ம வந்து பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நம்ம பக்தி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஆத்மாவை சுற்றி இருக்கிற கரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி கொண்டே வர முடியும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்து எவன் ஒருவன் வந்து தூய ஆத்மாவாக ஆகிவிட்டானோ அவன் வந்து மனதையும் இந்திரியத்தையும் கட்டுப்படுத்தி விடுவான். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாலைகளில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து அதுவும் பட்டணங்கள் நகரங்களில் போய் சாலைகள்லாம் வந்து நிறைய வந்து நிறைய கார்கள் ஒரே நேரத்தில் போகிறது அளவுக்கு வந்து 3-4 லைன் வந்து இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவன் ஒருத்தன் வந்து மனதையும் இந்திரியத்தையும் கட்டுப்படுத்துகிறானோ அவன் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்கிறதை எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் அப்படின்றாரு. எப்படி ஒருத்தன் இருக்கான் வண்டி ஓட்டுறான், அவனுக்கு வந்து நல்லா வண்டி ஓட்டுற தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, எப்படி கிருஷ்ணருக்கு சொல்கிற மாதிரி மனதையும் இந்தியத்திலையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு. அதுபோல் நம்ம ஒரு டிரைவர் இருக்கோம் அப்படின்னா எவனுக்கு ஒருத்தனுக்கு வந்து வண்டியை நல்லா கட்டுப்படுத்த தெரியுதோ அவன் ஒழுங்காக ஓட்டிகிட்டே போவான். இந்த பக்கமாக இந்த இடது பக்கமோ வலது பக்கமோ, இடது பக்கத்தில் ஒரு வண்டி வருதுப்பா அதில் கொஞ்சம் நேரம் இடிக்கிறது, அதுக்கப்புறம் வலது பக்கத்தில் வண்டி வர்றதுல கொஞ்சம் இடிக்கிறது, அதுக்கப்புறம் பின்னால் வர வண்டியில் கொஞ்சம் இடிக்கிறது, முன்னால் போகிற வண்டியில் கொஞ்சம் இடிக்கிறது, இப்படி ஓட்டினா யாருக்குன்னா பிடிக்குமா, வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுபோல தான் எப்படி ஒருத்தன் வந்து வந்து வண்டியை நல்லா கட்டுக்குள்ளே வைத்து கொள்கிறானோ ஒழுங்காக நேராக ஓட்டிகிட்டு போகிறானோ அவனை தான் எல்லாருமே வந்து பிடிக்கும். அதுபோல் இந்த மனம் இந்திரியம் அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். எவன் ஒருவன் வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அப்படின்றாரு. எப்போ வந்து ஆத்மா தூய்மை அடைந்துருச்சோ அப்போ வந்து மனமும் இந்திரியமும் வந்து கட்டுக்குள் வந்துவிடும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த சாது பக்தன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகவும் பிரியமானவன். ஏன் பிரியமானவன் அப்படின்னா அவன் வந்து எல்லாருக்குமே உதவி செய்யும் மனப்பான்மை பெற்று இருக்கிறான். இந்த லோகத்தில் நம்ம சாதாரண பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட நண்பன் துக்கம் அடைந்தான் அப்படின்னா நமக்கு பரம ஆனந்தம். நம்ம வந்து நமக்கு எதனா ஒரு நல்ல நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்கும்போது மட்டும் அதை கேட்கும் பொழுது நமக்கு சரி ஏதோ பரவாயில்ல சுகம் அப்படின்னு தான் இருப்போம். ஆனால் வந்து நம்மளோட நண்பனுக்கு என்றைக்குனா வந்து துன்பம் வந்துருச்சு, இல்லை நம்ம வீட்டு பக்கத்துக்காரனுக்கு இல்லைனா நம்ம சொந்தக்காரனுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து குதூகலம் தாங்க முடியாது, வந்து பரமானந்தமாக இடம், அப்பாடா இவனுக்கு ஒரு துக்கம் வந்துச்சுடா, எனக்கு துக்கம் வரும்போது இவன் எவ்வளோ சிரிப்பு சிரித்தான், இன்றைக்கி ஆண்டவன் இவனுக்கு துக்கம் கொடுத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆனந்தம், பயங்கர ஆனந்தம், பயங்கர ஆனந்தம். அதை விட ஆனந்தம் அவர்களால் அடையவே முடியாது, அந்த அளவுக்கு ஆனந்தம் அடைவார்கள். ஆனால் சாதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஆனந்தமும் அடைய மாட்டார்கள். எப்போ ஒருத்தன் மனிதன் கஷ்டப்படுகிறானோ அப்போ அடையே அவன் கஷ்டப்படுகிறானு, அவனை எப்படி வந்து உதவி செய்வது அப்படிங்கிறதான் சாதுக்கள் வந்து பார்ப்பார்கள். பர துக்கி துக்கி, உலகத்தில் எவனா வந்து துக்கப்பட்டான் அப்படின்னா சாதுக்களும் துக்கப்படுவார்கள், இவனை எப்படி வந்து உதவி செய்வது அப்படின்ட்டு. ஒருத்தன் ஆனந்தமாக இருந்தான் அப்படின்னா சாதுக்களும் வந்து ஒரு அடுத்த மனிதன் யாருனா சந்தோஷமாக இருந்தால் சாதுக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறுக்கவே பொறுக்காது, இவன் மட்டும் எப்படியா சந்தோஷமாக இருக்கிறான், நம்மளாம் இவ்வளோ துக்கப்பட்டே இருக்கிறோமே, ஆனால் இவன் மட்டும் எப்படியா சந்தோஷமாகவே இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து பக்கத்து வீட்டுக்காரன். ஆனால் சாதுக்கள் வந்து அடுத்தவர்கள் சந்தோஷப்பட்டால் இவர்களும் சந்தோஷப்படுவார்கள், அடுத்தவன் துக்கப்பட்டால் இவர்களும் துக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பத்தில் கூட எதிரியாக ஆகிவிடலாம், நம்மளை வந்து இப்போ பார்த்துக்கலாம் ஆனால் பார்த்துக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த சாதுக்கள் அப்படிங்கிறவர்கள் என்றைக்குமே வந்து உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் ஏன் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் எல்லாரையுமே வந்து கடவுளுடைய குழந்தைகள், கிருஷ்ணருடைய குழந்தைகளாக பார்க்கின்றார்கள். எல்லாருமே வந்து பகவானால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அப்படிங்கிறத அவர்கள் பார்ப்பதுனால அதனால தான் அவர்கள் எல்லாருக்குமே வந்து உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் எப்படி இலைகள் செடிகள் இலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் கிளைகள் இருக்குது, அது எப்பவுமே வந்து மரத்துலேருந்து பிரிக்கவே முடியாது, நாங்களாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து இந்த இலையாக இருந்தாலும் சரி கிளைகளாக இருந்தாலும் அது மரத்தோட ஒன்றோட ஒன்றாக இணைக்கப்பட்டுறது. அதுபோல் கடவுளுடைய குழந்தைகள் எல்லாமே வந்து கடவுளாக கடவுளோட இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு மரத்துக்கு வந்து வேரில் தண்ணி ஊற்றினா எல்லா இடத்துக்கும் போய் சேருதோ அதுபோல் இவன் சாதுக்கள் என்ன பண்ணுறார்கள், பக்தி செய்வதனால எல்லோருக்கும் மிகவும் பிரியமானவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத சொல்ல பிரபுபாத சொல்கிறார். அதுக்கப்புறம் அவனுடைய ஆத்மா தூய்மை அடைந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மனமும் தூய்மை அடைந்து விடுகிறது, அதுக்கப்புறம் அவனுடைய இந்திரியமும் தூய்மை அடைந்து விடுகிறது. ஏன் அப்படின்னா இவனுக்கு இவனோட ஆத்மா எப்படி தூய்மை அடைந்தது அப்படின்னா இவன் எப்பவும் வந்து நேற்று நம்ம சொன்னது போல் கண்ட விஷயங்களை பேசவும் மாட்டான் சாது, அதுக்கப்புறம் கேட்கவும் மாட்டார்கள், அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கமும் அவர்களுக்கு நன்றாக பிரசாதத்தை மட்டுமே உண்ணுவார்கள், கிருஷ்ணரை பற்றி பேசுவார்கள், கிருஷ்ணரை பற்றிய செயல்களை எல்லாமே வந்து ஈடுபடுத்துவார்கள். அப்படி ஈடுபடுத்துறதுனால அவருடைய ஆத்மா தூய்மை அடைந்து விட்டது. அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே வந்து யாருக்கும் இடையூறாக இருக்கவே மாட்டார்கள், அவர்கள் எந்த விதமான இடையூறுகளும் அவர்கள் செய்வதே இல்லை யாருக்கும். அப்போ ஒரு கேள்விகள் கேட்கலாம், அப்போ கிருஷ்ணர் மட்டும் ஏன் அர்ஜுனர் மட்டும் ஏன் சண்டை போட்டார், ஏன் தீங்கி அழைத்து, சாதுக்கள் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தீங்கி அழைக்கவதில்லை, அவர்கள் தீங்கு செய்வதே இல்லை. அப்போ கேள்விகள் கேட்கலாம், அப்போ அர்ஜுனன் மட்டும் ஏன் தீங்கு செய்தான், அவன் வந்து பக்தன் கிடையாதா, அவன் கிருஷ்ண பக்தியில் இல்லையா, அவன் ஏன் வந்து மகாபாரத போரில் வந்து தீங்கு செய்தான், மற்றவர்களை கொன்றான் அப்படிங்கிற கேள்வி வந்து வரலாம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா சில பிரபுபாதரை சொல்கிறார், அவன் வந்து எந்த விதமான தீங்குகளையும் இழைக்கவில்லை. ஏன் அப்படின்னா அவன் வந்து கிருஷ்ணர் சொன்னதுனால அவன் சண்டை போட்டான். ஏன் கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வந்து ஏன் கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னா அவர்கள் எல்லாமே வந்து தீங்கி இழைப்பார்கள். இந்த துரியோதனன் அவன் எல்லாமே வந்து கர்ணன் அவர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரத போரில் ஏன் கிருஷ்ணர் வந்து தேவையில்லாத சண்டை போடுறதா சண்டை போடுவாரா, அப்படி வந்து அவர் கடவுள் தானே, அவரும் வந்து துரியோதனனுக்கும் அவர் தான் அப்பா, பிதாகம் மஸ்ய ஜகத் மாதா தாத்தா பிதாமகம் வேதம் வேத்யம் பவித்ர ஓம்கார ரிக்ஷம யஜுரேவத் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். எல்லா படைத்த ஜீவராசிகர்களுக்கும் அவர் தான் தந்தை, அப்போ துரியோதனனுக்கும் தந்தை அவர் தான், அவர் எப்படிக்குள்ளே சொல்லுவார், ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா என்ன பண்ணுறான், அவன் தப்பு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான். அதனால தான் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், ஹே அர்ஜுனா நீ வந்து அந்த ஆத்மாவை மனிதனை கொள்வதில்லை, அவன் போட்டிருக்கிற உடையை தான் நீ கொள்கின்றாய், அதனால் நீ கொள்வது இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்கலாம், அப்படின்னா நாங்கள் வந்து மாமிசங்களை உண்ணுகிறோம் சார். நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க, அர்ஜுனன் வந்து மனிதனை கொள்வதில் அவன் போட்டிருக்கின்ற உடையை மட்டும்தான், ஏன்னா ஆத்மா அழிவு அடையாது, அதனால் அவன் அதை அந்த ஆத்மாவை கொல்லலை, அவன் போட்டிருக்கிற உடையை தானே நீங்கள் கொல்றேன்னு சொல்கிறீங்க. அதுபோல் நாங்களும் தானே மாமிசத்தை அந்த ஆத்மாவை கொல்லலை, அது போட்டிருக்கிற உடையை தானே கொல்கிறோம் அப்படின்னுங்கிற ஒரு கேள்வி நம்மளோட மனசில் வரலாம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, கிருஷ்ணர் ஏன் சண்டை போட சொன்னார், முதல்ல வந்து இந்த மாமிசத்தை கிருஷ்ணர் வந்து சாப்பிட சொல்லலை, அது வந்து கிருஷ்ணருடைய கடவுளுடைய ஆணை இல்லை, அதனால் நம்ம சாப்பிடக்கூடாது. இங்கே மகாபாரத போரில் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ண, அர்ஜுனனுக்கு சண்டை போட அப்படின்னு சொன்னார், அதனால அர்ஜுனன் வந்து சண்டை போட்டார். நமக்கு வந்து எந்த விதமான ஆணைகளும் கொடுக்கவில்லை கிருஷ்ணர் வந்து இந்த மாமிசத்தை சாப்பிட்டு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. இது முதல் வந்து கருத்து. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாமே வந்து துஷ்டர்கள், எல்லாத்துமே வந்து பல மனிதர் நல்ல மனிதர்கள் எல்லாத்துக்குமே துன்பத்தை கொடுப்பவர்கள் இந்த துரியோதனாதிகள், அதனால தான் வந்து கொல்ல சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மாமிசங்களை நம்ம விலங்குகள் வந்து எந்த விதமான துன்பத்தையும் நமக்கு வந்து கொடுக்கறதே வந்து கிடையாது, அதனால் அதை கொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களை துரியோதனா போன்ற இந்த அசுரர்களை கொல்லலை அப்படின்னா அவர்கள் தப்பு காரியங்களை அதிகமாக செய்து கொண்டே இருப்பார்கள். இப்போ இன்றைக்கே நம்ம திருடர்கள்லாம் இருக்கோம், அவர்களை பிடிச்சி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போடலை அப்படின்னா அவர்கள் இன்னும் திருடுவார்கள். ஒரு கொலைகாரன் இருக்காக்கும் அந்த ரவுடிகள்லாம் இருக்கிறார்கள், அவரை பிடிச்சி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து பாவங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இவர்களை வந்து வதம் செய்துவிடு அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் இந்த மாமிசமோ அது எந்த விதமான நமக்கு தொந்தரவையும் கொடுப்பதே வந்து கிடையாது, அதனால் மாமிசத்தை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அதனால தான் கிருஷ்ணர் இங்கே சொன்னதுனால அர்ஜுனன் சண்டை போட்டான், அர்ஜுனர் சண்டை போட்டதுனால அதனால தான் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறார், எவன் ஒருவன் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறானோ அவனுடைய ஆத்மா தூய்மை அடைந்து விடுகிறது, அதுக்கப்புறம் அவனுடைய மனமும் தூய்மை அடைந்து விடுகிறது, அவனுடைய இந்திரியமும் தூய்மை அடைந்து விடுகிறது, அவன் எந்த விதமான பௌதிக செயல்களிலும் அர்ஜுனனைப் போல சண்டை போட்டாலும் அவன் பௌதிக பந்தத்தில் மாட்டிக்கொள்வதில்லை அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.